ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோட்பாட்டு வேலைகளின் சிறப்பு அம்சங்கள். வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சத்காரியவாதத்தின் அடிப்படையில் தான் சைவ சித்தாந்தம் தன்னுடைய கொள்கையை நிறுவுகிறது. சைவ சித்தாந்தம் ப்ராஜெக்ட்ஸ் மெட்டாபிசிக்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சத்காரியவாதம். எங்க சொன்னாரு? சிவபிரகாசன் 99 சொல்லிடுறேன். அவங்க சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான். பாவில் சத்காரிய தாய் மலைவரும் உணர்வான். சிவபிரகாசன் அருமையான. நான் வந்து இதுவரை சொன்ன சைவ சித்தாந்தம் என்ன என்று உனக்கு புரிகிறதான்னு கேட்கிறேன். சிவபிரகாசன் நூல் ஆரம்பிக்கும் போது 7வது பாட்டில் என்ன சொல்றாரு? நான் சொல்ல போகிற சைவ சித்தாந்தம் என்ன என்பதை முதல்ல தெரிந்துகொள் அப்படிங்கிறார் 7வது பாட்டில். அவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசி முடிக்கும் போது 99வது பாட்டில் என்ன சொன்னாரு? நான் இதுவரை சொன்ன சைவ சித்தாந்தம் என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாரு? நில உலகாயதாதி நிகழ் சிவாத்துவிதா அந்தத்து குலவினர் அளவளவா கொள்கையதாகி. உடனே ஒருத்தர் படித்தவர் வந்து கேள்வி கேட்கும் போது சொல்லணும் இல்லையா, அப்ப சொல்லுவா இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த ஆகமத்துல அப்படின்னா, எடு ஏட நீ சொன்ன மாதிரி சொல்லல பாரு, ஏட்ட காட்ட வேண்ட. இப்ப என்ன மெமரி பவர் இருக்கணும் பாரு, எவ்வளவு மெமரி இருக்கணும். அதான் அறிவினுடைய உச்சத்துக்கு போனவர், அறிவோட உச்சம் கிளைமாக்ஸ். ஆனால் அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு, மெய்கண்டாரை பார்த்தவொன்னதான் அவர் என்ன தெரியுது, அறிவு வேற ஞானம் வேற அப்படின்னு அப்பதான் தெரியுது. அறிவு வேற ஞானம் வேற. அவ்வளவுப்பட்ட அவ்வளவு பெரிய ஆளுக்கு பாருங்க, அவங்க மெய்கண்டாருடைய அப்பாவுக்கே அவர் குருநாதர். அப்பேற்பட்ட ஆளு ஆகினால அப்படி வருமா, வண்டிகள் ஏடுகள்லாம் வருமா, அப்படி சகலாம வண்டிதர்னு பேர் வாங்கணும். ஆனா மெய்கண்டாரை பார்த்த உடனே என்னாச்சு அவருக்கு, தான் படித்த கல்வி எல்லாம் ஒன்னும் தேவை, இந்த கடவுளை காண்பதற்கு உதவாது என்பதை புரிந்து கொண்டார். உடனே அவருக்கு சீடராக என்ன ஆச்சரியம், ஆசிரியருக்கு வயது 5, மாணவருக்கு வயது 95. மாத்தியாருக்கு வயசு 5, மாணவருக்கு வயது 95. அப்படி சந்திக்கிறாங்க. முதல் சந்திப்புல இவருக்கு 5 வயசு, அவருக்கு 95 வயசு. அப்படி சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, மெய்கண்டாரு முத்தி அடைஞ்சப்படுதான் அவர் முத்திக்கு போறாரு, அது வேற. சந்திக்கும் போது இவருக்கு 5, அவருக்கு 95. ஆனா முதல்ல இந்த உலக வாழ் நீத்தவர் யாருன்னா, இந்த கிளந்தான போயிருக்கணும் முதல்ல. அது போல மெய்கண்டார் முத்தி அடையும் போது அவருக்கு சமாதி வச்சுதான் இவர் போல. அப்ப ஞானத்துக்கு என்ன இல்ல, வயது இல்லை. ஞானத்துக்கு வயது இல்லை என்பதுக்கு உதாரணம் அந்த அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறது, விஸ்டம் ஸ்காலர்ஷிப், வாட் எவர் நேம் யூ மே கால் இட். பட் ஞானா இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஞானம் இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் என்னன்னு கேட்டா, ஈக்குவலன்ட் தான் நோசிஸ், நோசிஸ் அதுதான் அதுக்கு நியரஸ்ட் ஈக்குவலன்ட். ஆனா இந்த சொல்ல இந்த அர்த்தம் ஃபுல்லா வராது, நாட் அ சாட்டிஸ்ஃபேக்டரி ஈக்குவலன்ட். ஆகவே இந்த சாஸ்திரங்கள் என்ன வருது, அதர் ஸ்கூல்ஸ் அந்த கொள்கை விளக்கம் வரும்பொழுது அந்த தர்சனங்களை பற்றி, இந்திய நாட்டிலேயே தோன்றிய தர்சனங்கள் மொத்தம் 6. அந்த தர்சனங்கள் என்ன சொல்கிறது, இப்ப யோகத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு, பதஞ்சலி சொன்ன யோக சூத்திரத்தின்படி நீ கடவுளை பார்க்க முடியாதுன்னு மறுத்துல ஓரளவுக்கு பதஞ்சலி சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் வரும்போது என்ன சொன்னாரு, பதஞ்சலி சூத்திரத்தின் பதஞ்சலி சொன்னாரே யோகம், அந்த யோகத்தின் வழியாக கடவுளை பார்க்க முடியுமான்னு முடியாதுன்னு. அப்ப ஓரளவுக்கு உடன்படுறாங்க, ஓரளவுக்கு போகும்போது அந்த யோகத்தினால அடைய முடியாது. பதஞ்சலிங்கிற பேர்னால 3 பதஞ்சலி இருக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்கிடுங்க. யோக சூத்திரம் செய்த பதஞ்சலி வேற. ஆனா சிதம்பரத்துல தர்சனம் பண்றாரு இல்லையா, மண்டு துரத பதஞ்சலி, அவர் வேற. அவர்தான் திருமூலருடைய கிளாஸ்மேட். ஏன்னா திருநந்தி தேவத்திலே தீட்சை பெற்ற 8 பேர்ல அவர் ஒருத்தர். இன்னொரு பதஞ்சலி இருக்கார், அதுதான் பாணினி சூத்திரத்துக்கு பாடியம் செய்த பாணினி, அவர் வேற. பாணினிதான் ரொம்ப முக்கியமான ஒரு சான்ஸ்கிரிட்ல, நமக்கு தமிழ்ல எப்படி தொல்காப்பியமோ அது போல வடமொழியில பாணினி. அந்த பாணினி செய்த சூத்திரத்து வந்து கிட்டத்தட்ட 3998 சூத்திரமா என்ன, அது அந்த நூலுக்கு பேர் அஷ்டத்தியாயின்னு பேர். அஷ்டாத்தியாயி அதான் அஷ்டாத்தியாயி, அந்த 8 அத்தியாயங்கள் உடையதுன்னு அர்த்தம். அந்த அஷ்டத்தியாயி என்ற நூலுடைய ஆசிரியர் தான் பாணினி. அந்த பாணினியுடைய சூத்திரத்துக்கு வார்த்திகம் பண்ணவர்தான் வரருசி. வரருசி அவர் வார்த்திகம் பண்ணார். அதுக்கு பாஷ்யம் பண்ணவர் தான் பதஞ்சலி. அவர் வேற. சோ தேர் ஆர் 3 பதஞ்சலி. இந்த மூணு பதஞ்சலி மிகவும் உயர்ந்தவர் யாரு? மந்திரியுடைய பதஞ்சலி தான் உயர்ந்தவர். ஏன்னா அவர் தான் கைலாய பரம்பரை. நமக்கு எப்பவுமே கைலாய பரம்பரை தான் நமக்கு முக்கியம். நந்தி திருநந்திதேவோடத்துல சிவதீட்சை பெற்றுக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? இருக்கிறாங்க இல்லையா சொல்ல முடியாது. பட் ஆனா ஞானம் பெற்றவர்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எப்பொழுதுமே ஞானிகள் எப்படி இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாம அதுக்கு மேல நம்ம இருக்கணும் இல்லையா? அத சாஸ்திரத்திற்கும் சோத்திரங்களுக்கும் உள்ள சில நுட்பமான வேறுபாடுகளை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்னொன்று சாஸ்திரத்துல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் தோன்றிய அதர் ஃபெய்த்ஸ், சமணம், பௌத்தம், சாங்கியம் போன்ற அந்த ஃபெய்த்ஸ், அதனுடைய பார்வையில எப்படி செய்த சித்தாந்தத்தை நாம் வந்து சொல்றோம் அப்படிங்கறதும் வரும். பரபக்கம் சுபக்கம், இந்த பரபக்கம் ரெண்டுலயும் வரும். பரபக்கத்துல வந்து அவுட் அண்ட் அவுட் அதர் பிலாசபிஸ் தான் பரபக்கம். சுபக்கத்துல வரும்போதும் சைவ சித்தாந்தத்தை சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, சில இடங்கள்ல அந்த அதர் பயிற்சி இறங்கி ரெஃபர் பண்ணுவார். அது ரெண்டுக்கும் இன்டென்ஷன் வேற. அது கூடியது கூடல் ஆகாதுன்னு சொல்ல, அது ஒரு பெரிய விஷயம். கூடியது கூடல்னு சொல்ல முடியுமா? அது அங்கேயும் சொல்லிட்டு இங்கேயும் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கூடியது கூடல் ஆகணுமானா கூடியது கூடல் ஆகாது அப்படிங்கறது சுவாமி வந்து நிறுவார். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது இந்த இடத்துல எப்படி சைவ சித்தாந்தம் வேறுபடுதுங்கிறது சொல்ல வேண்டியது வருவேன். அதுக்காண்டி சுபக்கத்திலையும் பரபக்கம் சொல்லுவேன் சில இடங்கள்ல. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த அதர் ஃபெய்த்ஸ் இருக்கு இல்லையா, என்ன கேட்டா நமக்கு வந்து மூல நூல்களை படிக்காமல் விவாதம் பண்ணக்கூடாது என்பது ஒரு மரபு அந்த காலத்துல. பகவத்கீதையை பற்றி பேசணும்னா சம்ஸ்கிருதம் பகவத்கீதையை படிச்சிருந்தாதான் யூ ஆர் எலிஜிபிள் டு ஆர்கியூ. சும்மா ஐயோரிட்டி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா அதுல அது வந்து ஸ்காலர்ஸ் ஒரு மரபு என்னன்னா மூல நூல்களை படித்திருக்க வேண்டும். அது இல்லாம டிரான்ஸ்லேஷனை படிச்சு ஆர்கியூ பண்ணக்கூடாது. பகவத்கீதையை பேசினா கண்டிப்பா சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கணும். அந்த 600 சோதியை சம்ஸ்கிருதத்துல படிச்சாதான் நீ பகவத்கீதையில வந்து கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்வதற்கு தகுதி உண்டு உனக்கு. அதே போல நமக்கு வந்து என்ன கேட்டா, தமிழ்ல மூல நூல்கள் கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த காலத்துல மரபை பின்பற்றினாங்க. அந்த மூல நூல்கள் படிப்பதற்கு அதற்கென்றே மகாவிஜயா மீனாட்சிதனுடைய சரித்திரத்துல வருது தண்டி அலங்காரம்ங்கிற ஒரு நூல். இந்த தண்டி அலங்காரம்ங்கிற நூல் வந்து சொல்லக்கூடிய ஒரு பரதேசியம் தான். அவன் தண்டி அலங்காரத்தை அப்படி படிச்சு வச்சிருக்கான். அது அலங்கார சாஸ்திரம். அது தண்டி அலங்காரம் அதான் தமிழ்ல அணி இலக்கணம். நம்ம தமிழ்ல அணின்னு சொல்றோம் இல்லையா, அதான் வடமொழியில அலங்காரம். அந்த அலங்கார சாஸ்திரத்தை படித்தவன் அப்படி இருக்கு ஒருவன் இருக்கிறான். அவன் ஒரு பரதேசியாக தெரிகிறான். அவனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மகாவித்வான் மீனாச்சுந்தரம் உள்ள அவனை தேடி பிடிச்சு அவன்கிட்ட போய் தட்டி அலங்காரத்தை சந்தேகம் கேட்டான். இவ்வளவுக்கும் அவன் பரதேசியை சுருட்டு குடிப்பான். அவனுக்கு ரொம்ப பிடித்தமானது சுருட்டு. அதுல மகாவித்வானே சுருட்டு வாங்கிட்டு போய் அவனுக்கு கொடுத்து படிச்சாரு. அதாவது பாண்டி என்ன சொல்லால, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பித்தை நிலை முனியாது கற்றல் நன்றே. அது மாதிரி ஒரு வல்லமை. அது வந்து என்ன கேட்டா, ஒரு அந்த நூல்ல எக்ஸ்பர்ட், அதனால மட்டும் சில விஷயங்கள் தெரிஞ்சு விடணும் அப்படிங்கிறது. கேள்வியினால வருகின்ற ஞானம் வேற, படிக்கிறதுனால வருகின்ற ஞானம் வேற அப்படிங்கறது ஒரு மரபு. அது இந்த சிவஞான போதத்துல என்னைக்கு இந்த சிவஞான போதம் இந்த நூலை வந்து ஏன் ஒரு மெய்கண்டார் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது, அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா இப்ப ஞானசம்பந்தருடைய காலம், சுந்தரனுடைய காலம், மாணிக்கவாசருடைய காலம், இந்த நால்வர்கள் தோன்றிய பிறகு சைவ சமயமே மெய்ச்சமயம் வந்து நிறுவப்பட்டு விட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடி வேற ஒரு குழப்பம் வந்தது. அந்த குழப்பம் ஏன் வந்ததுன்னு கேட்டா, இப்ப சங்கரர் ராமானுஜர் மாத்துவர் போன்ற ஆச்சாரியர்கள் அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. அவர்களை தோண்டி விதவிதமான கருத்துக்கள் சொன்னதுனால என்ன வருதுன்னு கேட்டா, உண்மையிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சைவ சமயத்திற்கு ஏற்புடைந்த ஆனதா ஆகாததாங்கிற ஒரு ஒரு பெரிய சம்பந்தர் சொல்லுவதும் சங்கரர் சொல்லுவதும் ஒண்ணுதானா? இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது என்னுடைய கருத்து என்று சொன்னால் பிரச்சனையே இல்லை. இவ்வாறுதான் சிவபெருமான் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் சொல்லும் போதுதான் சிக்கல் வரும். அப்ப தன்னுடைய குற்றத்தை போய் சிவபெருமான் மேல போய் ஏத்தான். அதனால என்னாச்சுன்னா அந்த படித்தவர்கள் மத்தியில, ஏன்னா அன்னைக்கு வந்து அறிஞர்கள் என்ன இருமொழியிலையும் பயிற்சி உள்ளவங்க அறிஞர்கள் அந்த காலத்துல, அதாவது அந்த நிலை மாணிக்கவாசருடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் உள்ள நிலைமையில அந்த வடமொழி படித்தவர்கள் தமிழ் படித்தவர்கள் அப்படின்னு மிகுதியாக இருந்த காலம். அப்போ அந்த நம்முடைய வேதாகமங்கள்ல சொல்லக்கூடிய கருத்தை தான் இந்த நால்வர்கள் பிரதிபலிச்சாங்களா, நாத்துவர் போன்ற ஆச்சாரிய மூர்த்திகள் இவங்க வந்து பிரதிபலித்தார்களா என்று ஒரு குழப்பம் வந்தது. அவ என்ன தெரியுதுனா எந்த காலத்திலயும் தப்பாத்து சொல்லவங்க இருப்பாங்கன்னு தெரியுது. ஆகவே தான் என்ன பண்ணாரு, இந்த சமயத்துக்கு எப்படி அந்த பரசமயங்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தர் அமைச்சர் மாதிரி, அதே போல அந்த வேதாகமொழியில சொன்ன கருத்து தமிழ் உலகத்தால் உரியும் பொருட்டு அதை விளக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்ததுனால அதற்காக ஒரு ஞான குழந்தைய அவரே செலக்ட் பண்ற, அது அது ஒரு திருவையாடல் சொல்லணும், ஒரு திருவையாடல். ஏன்னு கேட்டா அவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, அச்சுத கடப்பா இருக்கு உனக்கு இனிமே பிள்ளையே பறக்காதுன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய குருட்ட போய் கேட்கிற இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க, இப்பதான் ஊர்ல இருக்க ஜோதிடக்காரன் எல்லாம் உனக்கு இனிமே பிள்ளையே பறக்காதுன்னு சொல்றானே என்ன பண்றதுன்னு பார்த்தேன். அவர் கேட்டாரு, அப்ப என்ன சொன்னாரு, சரி இறைவனுடைய கருத்து எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போம்னு அந்த கயிறு சாத்தி பார்த்த, திருமுறையில எடுத்து கயிறு சாத்தி பார்த்த. கயிறு சாத்தும் போது என்ன வந்தது, திருவெண்காட்டு பதிகம் வந்தது. அந்த திருவெண்காட்டு பதிகத்துல ஞானசம்பந்தருடைய வாக்கு வருகிறது. இந்த திருவெண்காட்டிலே வந்து சூரிய அந்த சூரியன் சோமன் அக்னி என்ற மூன்று குளத்திலே நீராடி என்னை நியமமாக வழிபட்டவர்கள் ஒரு ஆண்டு வழிபடணும்னு இருக்கு, அந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் அது மாதிரி நியமமாக வழிபட்டு வந்தால் குழந்தை பிறக்கணும் ஞானசம்பந்த பெருமான் பாடிவிக்கிறேன். ரெண்டாவது பாடல்ல அது வந்தவனு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், ஞான சம்பந்தனுடைய வாக்கு பொய்யாகாது அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டான். இப்ப சிவபெருமானுக்கு தான் சிக்கல் வருது, ஏன்னு கேட்டா அவருடைய பிராரத்த கர்ம அனுபவத்தின் பிரகாரம் இல்லையா அவருக்கு குழந்தை கிடையாது, அதான் உண்மை. பிராரத்த கர்ம பிரகாரம் குழந்தை இல்ல, அது விதிக்கப்பட்டு விட்டது. ஆனா ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய்யாக கூடாதே என்பதற்காக என்ன பண்ணாங்க, ஒரு திருவிழா பண்ற ஒரு குழந்தைய கொடுத்து மறுபடியும் படிச்சுக்கிறார், அதுவும் பொய்யாக கூடாது, அதுதான் குழந்தைய கொடுக்கிற. குழந்தைய கொடுத்தவன என்ன ஆகுது, குழந்தை பிறக்குது, ஆனா ரெண்டு வயசுலயே அந்த குழந்தைக்கு சன்னியாசம் பண்ணி வச்சிடற. அப்ப சன்னியாசம் பண்ணியாச்சுன்னு என்ன அர்த்தம், நோ மோர் த சன் ஆஃப் பேரண்ட். அப்போ அவருடைய வாக்கும் பொய்யாக கூடாது, அந்த பிராரத்த கர்மத்தை சிவபெருமான் தான் விதிக்கிறார், அதுவும் பொய்யாக கூடாது. ஒரு காம்ப்ரமைஸ் நுணுக்கமான செய்தி, ரொம்ப நுணுக்கமான விஷயம் என்னன்னு கேட்டா, ரெண்டு வயசுலயே பரஞ்சோதி மகாமுனிவர் மேல போற அவருடைய இன்டென்ஷன் என்ன, கைலாயத்துல இருந்து பொதிகை மலையை நோக்கி அகத்தியரோட போய் கொஞ்ச நாள் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக பரஞ்சோதி மகாமுனிவர் வானத்துல சஞ்சாரம் பண்ற. ஏகவாசம் விட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் என்று உந்தி வரன்னு மாணிக்கவாசல் சொல்றாரு இல்லையா, அது போல ஆகாயத்திலே சஞ்சரிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அப்படி போற போகும் பொழுது இந்த குழந்தை எங்க இருக்கு, இது பிறந்த ஊர் வந்து திரு பெண்ணாகடம், பெண்ணாகடத்துலதான் அவர் அவதாரம் பண்ண மெய்கண்ட. ஆனா அவருடைய தாய்மாமன் ஒருத்தர் இருந்த, அந்த தாய்மாமன் என்ன பண்ணாருன்னா, இந்த குழந்தையை நான் கொஞ்ச நாள் வளர்த்து வருகிறேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட அனுமதி வாங்கி, அந்த காலம் தாய்மாமனா இருக்கு அவ்வளவு உரிமை உண்டு, இன்னைக்கு சட்டத்துல உரிமை இருக்கு. அதுபோல அவர் என்ன பண்ணாரு, தாய் மாமனார் வந்து அங்க போய் திருவெண்ணை நல்லூர்ல வைத்து அவரை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த குழந்தையானது என்ன செய்கிறது என்றால், தாம் பூர்வ ஜென்மத்திலேயே சாமுசித்தராக இருந்த காரணத்தினாலே அந்த வெளியில மணல் வெளியில என்ன விளையாடுதுன்னா, எப்படி சண்டேஸ்வரனாயனார் விளையாண்டாரோ அதே மாதிரி சண்டேஸ்வரனாயனார் மணல் என்ன பண்ணாரு, அந்த மண்ணியாற்று அந்த மண்ணியாற்றுகள் நடுவுல போயிருக்கிறார், நடுவுல போயிருந்து கொண்டு மனதினாலேயே ஒரு சிவாலயத்தை கற்பனை பண்ணி அமைக்கிறேன், ஒரு சிவாலயத்தை உண்டாக்குறேன். ஒரு சிவாலயத்துல எப்படி அர்ச்சனை பண்ணணும், எப்படி ஆராதனை, எப்படி பூஜை பண்ணணும், எப்படி தெரியும் குழந்தைக்கு, சந்தேஷமாயினாருக்கு தெரியுது, ஏன் பூர்வ ஜென்மத்திலேயே அது பதிஞ்சிருக்கு. அதனால அதேபடி எப்படி அவரு அந்த மணலினாலேயே சிவாலயம் அமைத்து சிவலிங்கத்தை சாவித்து அந்த சிவலிங்கத்திற்கு அந்த பஞ்சகவியம் வந்து பிறந்தது என்று தெரிந்து பால் நீராட்டினார், அதனாலதான் அவருக்கு அருள் பிடிக்கிறார். அதே போல மேகண்டதேவ நாயனார் என்ன செய்யறார் என்றால், தன்னுடைய தாய் மாமன் அவருடைய பேர் காங்கேய பூபதியின் பேர், அவருடைய பேர் காங்கேய பூபதி, அவருடைய வீட்டில் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சிவபெருமான் சந்தர்ப்பம் பண்றார், என்ன தான் அந்த சிவாகமங்களிலே சொன்ன செய்தியை தமிழிலேயே சொல்லுவதற்கு ஒரு பக்குவமுடைய ஆன்மா வேண்டும் என்று அவர் மனசு சங்கல்பம் பண்ணுகிறார். அது இந்த குழந்தை தான் சரியான பொருத்தமுடையதுன்னு தெரிகிறார். அப்பொழுது பரஞ்சோலி மகாமுனிவர் வானத்துல சஞ்சாரம் பண்ற அந்த கைலாய மலையிலே இருந்து பொதிகை மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த திருவண்ணைநல்லூருக்கு மேல பறக்கும் போது என்னது, அவருடைய பிரயாணம் தடைப்படுகிறது. அவரால் போக முடியல அதுக்கு மேல. எல்லாம் அவருடைய திருவிழாடல் தான், அதற்கு மேல செல்ல முடியவில்லை. அப்பொழுது அந்த மனசுக்குள்ள அவரு பண்ற அவரு பெரிய ரிஷியாச்சே, இது ஏன் செல்ல முடியவில்லை என்று நினைக்கிறார். உள்ள இருந்து சிவபெருமான் அறிவிக்கிறார், எதுக்காக உன்னுடைய பிரயாணத்தை தடை செய்தேன் தெரியுமா, உனக்கு ஒரு பணியை வைத்திருக்கிறேன். திருமூரவை தடுத்தாட்கொண்டது மாதிரி இவர பரஞ்சோதி முனிவரை தடுத்தாட்கொண்டது, நிறைய தடுத்தாட்கொண்டவர்களா நிறைய வருது. அப்ப சொல்றாரு, இங்கே சாமு சித்தனாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த கீழே வந்து விளையாடி கொண்டிருக்கிறது. ஆகவே நீ கைலாய பரம்பரையிலே நீ பெற்ற உபதேசத்தை அந்த குழந்தைக்கு அறிவுறுத்தி விட்டு அதன் மீது நீ பொறியைக்கு செல். அவருடைய ஆணை. உடனே அவர் கீழே வர்ற, கீழே வந்த சிவபெருமான் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை மணல்ல தாய் மாமனாருடைய வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப அவர் வயசு 2 வயசு தான். அந்த 2 வயசு குழந்தைக்கு அந்த சிவஞான போதத்தை உபதேசம் செய்து அவருக்கு ஒரு ஆணையும் கொடுக்கிறார். என்னெல்லாம் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல்ல என்ன சொல்லியிருக்கு, சிவஞான போதத்தை தீட்சை இல்லாமல் கேட்கக்கூடாது, அதுக்காக தீட்சை பண்ணி வைக்கிற. முதல்ல தீட்சை என்ன, 2 வயசு ஈராண்டி சிவஞானம் பெற்று வந்த மையுண்டான சொல்றோம், அவருக்கு தீட்சை பண்ற. 2வது என்ன பண்றாருன்னா, சிவபெருமான விளையாட்டு, ஏன்னா பிராரத்த கர்மமும் பிராரத்த கர்மம் அவர் விதிக்கிறதானே, அதனால என்ன பண்றாரு, பரமதஞ்ச சந்நியாசம் என்று ஒரு உயர்ந்த சந்நியாசத்தையும் பண்ணி வச்சிருக்காரு. சன்னியாசத்துக்கு பேர் பரமதஞ்ச சந்நியாசம். சன்னியாசத்துல நிறைய வித்தியாசம் உண்டு. எங்க திருவாரூரை சன்னியாசம் வேற, தருமபுர சன்னியாசம் வேற, தெரியுமா உங்களுக்கு? அதாவது அந்த சன்னியாச மரபு என்பது அந்த சன்னியாசம் மேற்கொள்வதில சில வேறுபாடுகள் உண்டு. அதாவது அவங்களுடைய நடை உடை எப்படி தரிக்க வேண்டும். இப்ப பாருங்க தருமபுரத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சன்னிதானமா வர்றவங்க தலப்பா மட்டும் இல்ல, ஜாடி வச்சுக்கணும், மொட்டை போடக்கூடாது. தருவுர சன்னிதானம் மொட்டை போட மாட்டாங்க, திருவாரூர் சன்னிதானம் மொட்டை தான். அங்க வந்து தம்பிரானா இருக்கும்பொழுது தாடி, ஆனா இளைய சன்னிதானமா நியமிக்கும் பொழுது மொட்டை போட்டுருவாங்க. 21 பேதம் உண்டு, வேட்டி கட்டுறது கூட வித்தியாசம். இவங்க கட்டுற வேட்டி இப்படி இருக்கும், அவங்க கட்டுற வேட்டி இப்படி இருக்கும். அது சன்னியாசம், அது சன்னியாச பத்ததியில ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு பத்ததி உண்டு. அந்த பத்ததியில சன்னியாசத்துக்கு நிறைய இருக்கு. சைவ சன்னியாச பத்ததி எழுதினவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவாதிரைவர்கள், ஒவ்வொரு ஆதீனங்களையும் நிறைவே குருமூர்த்திகள் மனசில் நினைக்கிற ஒரு விஷயத்தை அவங்க அறிந்து செய்கிறார்கள். அதுபோல மெய்கண்டாருக்கு என்ன பண்ணாருன்னா, பரம கஞ்ச சந்நியாசம் என்று ஒரு சந்நியாசத்தை பண்ணி வைக்கிறேன். முதல்ல தீட்சை, அந்த தீட்சைக்கு பேர் பாவனா தீட்சைன்னு பேர். தீட்சையினுடைய வகைகள்ல பரஞ்சோதி மகாமுனிவர் மெய்கண்டாருக்கு பண்ண தீட்சை பாவனா தீட்சை, சந்நியாச பரமகஞ்ச சந்நியாசம். அதுக்கப்புறம் சிவஞான போதத்தை அவர் தன்னுடைய குருநாதரிடத்திலே எப்படி உபதேசம் கேட்டாரோ அதே போல அந்த உபதேசம் அந்த உபதேசம் என்பதுக்கு தான் அன்றைக்க சொன்னேன், நியர் சீக்வல் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் என்னங்கிறது ஒரு பெரிய விஷயம். என்ன, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல சொல்றேன், சைவ சமய பிரச்சாரம் பண்ண வர்றவங்களுக்கு இங்கிலீஷ் சரியில்லைன்னா பண்ணவே முடியாது. அவ்வளவுதான், மதம் அழிந்து அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. சும்மா என்னதான் நீங்க தமிழ் கத்த வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து இந்த இங்கிலீஷுக்கு வெஹிக்கிள் இல்லாம யூ கேனாட் டீச் எனிதிங், நாட் ஒன்லி ரிலிஜியன், எனிதிங். அதனால அது ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம புறக்கணிக்கவே முடியாது. வேதாந்த மடம் வந்து நல்லா சொன்னீங்க, நீ கூட புக் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. திருக்கோயிலூர் வேதாந்த மடம் அது எங்க? சான் பிரான்சிஸ்கோ நியூ ஜெர்சி. நியூ ஜெர்சியில அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டாங்க, வச்சு அங்க இருந்து அதன் மூலமாக நூறு இங்கிலீஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வேதாந்த மடம், திருக்கோயிலூர் மடம். நியூ ஜெர்சியில ஓபன் பண்ணிட்டாங்க பிரான்ச். பண்ணிட்டு 63 நாயன்மாருடைய வரலாறு, 64 திருவிளையாடல்களை பத்தி இங்கிலீஷ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அது மாதிரி ஒரு நிலை வந்து என்னன்னு கேட்டா, ஒரு லெக்சிகனை கொண்டு வரணும். மாற்றறிந்து உரைத்தல் அப்படிங்கிற தமிழ் மரபுக்கு இங்கிலீஷ் மியூட்டாட்டிஸ் முட்டாண்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு சார். தமிழ்ல வந்து மாற்றறிந்து உரைத்தல், தீட்சை பண்ற, அதுக்கப்புறம் பரமகஞ்ச சந்நியாசம், உபதேசம், அது மூணாவது. நாலாவது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த சிவஞான போதம் இந்த அந்த நூலை மொழிபெயர்த்து வார்த்திக பொழிப்பு உரைக்க ஆணை. யாரா அது குரு வார்த்திக பொழிப்பு உரைக்க என்று அவருக்கு ஆணை கொடுத்து விட்டு மறுபடியும் என்ன பண்றாரு? போயிட்டார், மேல போயிடுற, அவர் அங்க போயிடுற. அதுக்கப்புறம் இந்த பெண்ணு என்ன பண்ணுது, இந்த குழந்தை இப்ப என்ன முடிஞ்சிருக்கு? சைவ சித்தாந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் கேட்டல், அதாவது அதிதீவிர சக்தி நிவாரணம் உடையவர்கள், அதாவது இறைவனுடைய அருள் சக்தி பதிந்த உடனே நான்கு நிலையில அந்த அருளானது வந்து கொண்டே இருக்கும். ரெண்டும் வந்து உடன் நிகழ்ச்சியில வரும். அது
மந்தம்,
அதாவது மந்தம், மந்த தரம், முதல்ல மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். இப்ப நான்கு வகை சக்தி நிவாரணம் பொதுவாக மக்களுக்கு நிகழும். ஆனா சாமு சித்தர்களுக்கு அந்த நாள் அடுத்தடுத்து நிகழும். இப்ப மாணிக்க வாசகர்களும் உபதேசம் முடிஞ்சவொன்னு வந்துடுற, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் நிட்டை அடுத்தடுத்து டக் டக் டக். ஏன்னா அதுக்கு பூர்வ ஜென்ம தவம். அப்படி இவருக்கு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூன்று உடனே நிகழ்ந்துரு. ஒன்னே ஒண்ணுதான் வாண்டிங், நிஷ்டை. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நிஷ்டைன்னு ஒண்ணு இருக்கு. நிஷ்டைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டைங்கிறது எப்படி விளக்கணும், அது டெக்னிக்கல் தரத்தை விளக்குறதும் ஒரு பெரிய தரம். நிஷ்டைன்னு என்ன கேட்டா, அந்த இறைவன் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு கொடுத்த 36 கருவிகளையும் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருது. அதோட கான்டாக்டே வருவாங்க. என்ன பேரு? அத்துவ சுத்தி. அத்துவ
சுத்தி,
அதான் ஆறாரையும் நீத்து. அந்த ஆறாரையும் நீத்து, அந்த 36 தத்துவங்கள் வாயிலாக, இந்த தத்துவங்கள் வாயிலாக அறிகின்ற அறிவு குறைபாடு உடையது. அதுக்கப்புறம் தான் இறைவன் வந்து அவருடைய அறிவு அப்பதான் நிகழ்த்துறாரு. குழந்தை போன குழந்தை அப்படியே உட்காந்துச்சு. 2 நிஷ்டை கூடியிருந்த 13 நாட்கள். அப்போ அந்த நிஷ்டை வந்த பிறகுதான் முழு ஞானம் வருது. அதான் நடந்த சரியேகிரியே யோகம் ஞானம். நிஷ்டை கூடினவங்க ஞானம் வருது. அப்போ நிஷ்டைகள் என்னன்னு கேட்டா, இந்த இறைவன் உலகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட 36 தத்துவங்களையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இறைவனத்திலே நேரடியாக உபதேசம் வாங்குவது. அதான் நிட்டை கொண்டவனே என்ன பண்றாரு, அந்த சிவஞான போதத்திற்கு அந்த நிட்டை கலைந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாரு, சிவஞான போதத்திற்கு சூத்திரத்தை, அந்த 12 சூத்திரத்தையும் தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்து விட்டு தன்னுடைய குருநாதன் ஆணையின் பிரகாரம் அதுக்கு வார்த்திகம் செய்கிறார். வார்த்திகம், சூத்திரம், வார்த்திகம். அப்புறம் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் என்னென்ன கருத்துக்களை வலியுறுத்த வருகிறார், அதான் மேற்கோள். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய தமிழாக்கம் மேற்கோள், மேற்கொண்டது. அது ஆங்கிலத்துல ப்ரொபோசிஷன், வாட் ஐ ப்ரொபோஸ், மேற்கோள். அப்புறம் அவ்வாறு அந்த மேற்கோள் வருவதற்கு காரணமாக உள்ள ஹேத்து, அதான் ஹேத்து. ஹேத்து என்ற அந்த தர்க்க சாஸ்திர பரிமாற்றம் தான் ஏதுன்னு வருது தமிழ்.